அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்தவ பெண்களை யூத பெண்களை திருமணம் முடிக்கலாமா அப்படி என்று ஒரு சகோதரி கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது கிறிஸ்தவ பெண்களை யூத பெண்களை திருமணம் முடிப்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் அனுமதிச்சுக்கிறான். வல் முஹ்ஸனாத்து மினன் நிசாய் மின் அல்லதீன ஊதுல் கிதாப் மின் கபலிக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதாவது பத்தினித்தனமாக பத்தினி அகல வாழக்கூடிய வேதக்காரர்களுடைய வேதக்கார பெண்களையும் உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு அல்லாஹு தாலா தெளிவாக அனுமதிக்கிறான். எனவே இது அல்லாஹு தாலா ஒரு காலத்துக்கு சட்டம் இன்னொரு காலத்துக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா எங்கெங்கேயுமே சொல்லலை. அல்லது நேரடியாக யாருக்கு வேதம் கையில் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் உரியது, அவங்களோட பரம்பரைக்கு மட்டும்தான் உரியதுன்றெல்லாம் இந்த வசனம் சொல்லலை. அது தவறான ஆய்வு. ஆனால் வேதக்காரர்களையும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் இந்த வசனம் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்குது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா அதில் முதலாவது சொல்கிறான், அதாவது மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு முஸ்லீமாக பிறந்துட்டு காஃபிராக இருக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். இஸ்லாமிய சமுதாயத்திலேயே குஃப்ர் செய்யக்கூடிய, இணை வைக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு வெளியான, அதாவது இஸ்லா பேரில் இஸ்லாமாக இருக்கக்கூடிய ஆனால் உண்மையிலே முஸ்லீமாக இல்லாத தெளிவான குஃப்ர் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீம்கிட்ட பட்டியல் அடங்க மாட்டாங்க. அதே போல் அஹலுல் கிதாப் வேதக்காரர்கள்னா வேதக்காரர்களுக்கென்று சில நிபந்தனைகள் இருக்குது, அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ வேதக்காரர்களில் யாரெல்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லையோ அவங்க வேதக்காரர்கள் அல்ல, மார்க்கத்தை கடைபிடித்தல் என்று சொல்கிற அந்த வேதக்காரர்கள் அதாவது சிதைக்கப்பட்ட வேதத்தை தான் சொல்லுது. சிதைக்கப்பட்ட அந்த வேதத்திலையும் உள்ளதை முழுமையாக அவங்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அதில் சொல்லப்படுற ஒழுக்கம், அதில் சொல்லப்படுற வாழ்க்கை முறை, அதாவது இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தில் பார்க்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாகவே இருந்துடுறதில்லை. அதாவது முல்ஹைதாக, அதாவது ஏத்திஸ்டுகளாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்குறோம். இறைவனை மறக்கக்கூடிய அமைப்பில் வளரக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். விபச்சாரம், அதே போல் மற்ற விஷயங்கள், சோசியல் என்ற பேரில் சர்வசாதாரணமாக தங்களோட மார்க்கத்துக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் வாழக்கூடியவர்களாகவும் நம்ம பார்க்குறோம். எனவே அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்று சொன்னால் வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த மக்களாக அவங்க இருக்கணும். வேதத்தை கடைபிடிக்காமல் கிறிஸ்தவம் என்று அந்த கவர்மெண்ட் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க, மற்றபடி அவங்களுக்கு மார்க்க அவங்களோட அந்த மதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழக்கூடியவர்களை இதை என்ன செய்யாது, குறிக்காது. எனவே முதலாவது வேதக்காரர்கள் சிதைக்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் அந்த வேதத்துடைய வாழ்க்கை முறை கடைபிடிக்கக்கூடிய அந்த சமுதாயமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அகல் கிதாப் அந்த இதை என்ன செய்யும், அதில் வந்து சேரும். வேதக்காரர்கள் அந்த பேர் அவங்களுக்கு பொருந்தும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது அல்லாஹ் முஹ்ஸனாத் என்று சொல்கிறான், பத்தினிகளான பெண்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது விபச்சாரம் செய்யாதவர்களாக, விபச்சாரத்துக்கு இணங்காதவர்களாக, கேடுகட்ட வாழ்க்கை வாழாதவர்களாக, ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை வாழாதவர்களாக, டீசெண்டாக, நேர்மையாக, மார்க்கத்தோடு அந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய பெண்களாக அவங்க இருக்கணும். இன்றைக்கு இதுவும் அவர்களோட விஷயத்தில் என்னது காண்பது மிக மிக அரிது. இந்த வசனம் வந்து அவங்க யாரை பார்க்காதவர்களாகவோ, யாரோட கை குலுக்காதவர்களாகவோ, யாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதவர்களாக இருக்கணும் என்று அவங்கள சொல்லலை அவங்கள முடிக்கிற நேரத்தில். ஆனால் விபச்சாரம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், அஃபீஃபாத்துகளாக பேணுதலான உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றது அது சொல்லுது. அப்போ அந்த இதன் பக்கம் தூரமானவர்களாக அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், வாழ்க்கை முறை, அதாவது பத்தினித்தனத்தை விரும்பக்கூடிய தன்மை அவங்களோட லைஃப்பில் என்ன செய்யணும் விளங்கணும். ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட நிறைய பேர் அந்த பத்தினித்தன்மை உள்ள பெண்களை நம்ம பார்க்குறோம், அந்த தன்மை அவரிடத்தில் விளங்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது, ஏனைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இருந்திருக்கக்கூடிய பொதுவான அம்சம் அது என்ன என்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய மார்க்க ரீதியான சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் அங்கே இருக்கணும். உதாரணமாக குழந்தை பிறந்த பின்னால் அந்த பேர் கிறிஸ்தவ பேராக அவங்க வச்சு, அதுக்கு பின்னால் வந்து அவங்க சேர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிற அமைப்பிலையும், படிப்பு முறைகளெல்லாம் அவங்களோட இஷ்டத்துலேயும் வளர்க்கக்கூடிய அமைப்பிலையும் உள்ள ஒரு சூழலில் ஒரு பெண்ணை நம்ம திருமணம் முடிப்பது கூடாது. காரணம் வந்து நம்ம ஷிர்க்குக்கு எந்த வகையிலையும் துணை போக முடியாது. அதுவும் எங்களோட பிள்ளைகள் நம்ம அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பா, நீங்கள் வந்து அதாவது நேர்மையாக பிள்ளை ஏன் வளர்க்கலை, இணை தௌஹீதில் ஏகத்துவத்தில் ஏன் வளர்க்கலை, இஸ்லாத்தில் ஏன் வளர்க்கலை என கேள்வி ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ள கேள்வி. அப்போ பிள்ளைகளுடைய வழிகட்டுக்கு தந்தை காரணமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரியோர் குற்றவாளியாக மாறுவார். எனவே முழு அதிகாரம் இவருடைய கையில் இருக்கணும். இது பெரும்பாலும் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் சாத்தியமே இல்லை. இஸ்லாம் அல்லாத நாடுகளில் இது பெரும் சாத்தியமே அற்ற விஷயம். எனவே அப்படி திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டன்னு சொன்னால் நம்ம கடுமையான ஒரு ஒப்பந்தம் எடுத்து தான் அந்த திருமணத்தை கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, முடிக்க வேண்டியிருக்கு. என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லி பல நிபந்தனைகளுக்கு உட்பட தான் அந்த திருமணம் முடிக்க வேண்டியிருக்கு. அது சாத்தியம் குறைவு, அந்த மாதிரியான சாத்தியப்பாடுகள் குறைவு. ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண் திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் அந்த விஷயத்தில் என்ன செய்யும், அந்த முழுமையான சட்டத்தை அப்ளை பண்ணும். மற்றபடி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நன் முஸ்லீம்ஸ், அதாவது முஸ்லீம் அல்லாத சட்டங்களை கொண்டு ஆளப்படக்கூடிய நாடுகளில் போய் நம்ம இந்த தினம் இன்னொன்று போனால் முஸ்லீம் நாடுகள் என்ற பெயர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏன் இந்த இஸ்லாம் என்னது இன்றைக்கு நிறைய நாடுகளில் இல்லாமல் இருக்கிறத பார்க்கும். அப்போ இந்த சாத்தியப்பாடு மிக முக்கியம். அதாவது எங்களது குழந்தை நம்ம மார்க்கத்தோடு வளர்க்கக்கூடிய வாய்ப்பு, எனது மனைவியை அதாவது அவர் ஒழுக்கமான ட்ரெஸ்ஸோடு போக வைக்கக்கூடிய வாய்ப்பு என்கிட்ட இருக்கணும். ஏன்னா மனைவியை ஒழுக்கமான அந்த கிறிஸ்தவ மனைவி நான் ஒழுக்கமான முறையில் வச்சுக்கலாம், நான் சொல்லபடி அவள் கட்டுப்பாடாக வாழ வை கொண்டு போகலாம், அதுக்குரிய எனக்கு நான் உடன்பட்டு மட்டுமல்ல என்ற எண்ணங்களால் உடன்பட்டு மட்டுமல்ல சட்டமும் அதுக்கு துணையாக என்ன செய்யும் நீக்கும். இரண்டாவது அந்த பிள்ளையை நான் என்ன செய்யலாம், மார்க்க ரீதியான ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை வளர்க்கலாம். அதே போல் ஏகத்துவத்தில் இஸ்லாத்தில் நான் என்ன செய்யலாம், அந்த குழந்தையை நான் வளர்க்கலாம் என்கின்றது போன்ற எல்லா நடைமுறைகளும் இருக்கணும். இது எப்படி நடக்குது பெரும்பாலும் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட இஸ்லாமிய ரீதியாக திருமணத்துக்கு சில ஒழுங்கு இருக்கு, அந்த ஒழுங்கு அதை என்ன செய்யாது மீறுது, அந்த ஒழுங்கு அந்த இடத்துல பிழைச்சு போவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆரம்பத்திலேயே முதற்கோடல் முற்றிலும் கோடல் என்கின்ற இடத்துக்கு அதை என்ன செஞ்சது போயிருது. அதனால இந்த குயூதுகளை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் கவனிக்கணும். இன்னும் ஒரு நிபந்தனைகள் இஸ்லாமிய சமுதாயத்தை சொல்லுவாங்கடா, அவ அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்துக்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடாது. ஏன்னா யுத்த பிரதேசத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுனால உங்களால் முழுமையாக உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால தான் இன்றைக்கு பல அறிஞர்கள் வந்து என்ன அதாவது பலஸ்தீனில் இருக்க பலஸ்தீனில் இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது என்று சொல்கிறதுக்கான காரணம், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வும் எதிர்ப்பும் உள்ள ஒரு ஆட்சி அங்கே நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் நீ திருமணம் முடித்து அந்த பகுதியில் போய் நீ திருமணம் முடித்தா நிச்சயமாக உன்னையே காஃபிராக்குவதற்கு தான் அந்த அரசாங்கம் முயற்சி எடுக்குமே ஒழி அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்துக்கு சொல்கிற மாதிரி நடந்துக்கன்று சொல்கிறதுக்கு ஒரு நாள் அந்த அரசாங்கம் என்ன செய்யாது ஒத்து வரப்போகிறது இல்லை. எனவே இந்த மூன்றாவது நிபந்தனை மிக முக்கியமான ஒரு நிபந்தனை திருமணம் முடிக்கிற விஷயத்தில். இந்த மூன்றாவது நான் சொல்லக்கூடிய இந்த விரிவாக சொல்லக்கூடிய இந்த பகுதி மிக முக்கியமானது. எங்களுக்கு முழுமையாக அந்த பெண்ணையும் அந்த பிள்ளையும் ஒழுக்கத்திலையும் மார்க்கத்திலையும் வளர்க்கக்கூடிய முழு அதிகாரம் எங்களுக்கு அதில் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை என்னது அழித்துக் கொள்வதாகத்தான் ஆகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த வசனத்தை மட்டும் சொல்லலை, வேதக்கார பெண்மணிகளை திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இதை மட்டும் சொல்லலை, எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான் அதில் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் கவனித்து தான் இந்த திருமணம் என்ன செய்ய நம்ம முடிக்கணும். இந்த நிபந்தனைக்கு உட்பட அந்த திருமணம் நடக்குமாக நிபந்தனைகளுக்கு உட்பட அந்த திருமணம் நடக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் அனுமதித்த திருமணம், யாரும் அதில் மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் இந்த நிபந்தனைகளுடைய சாத்திய தன்மைகள் அவைகள் அதாவது யோசிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த நிபந்தனைகள் அதில் அதாவது ஒத்துவராத பட்சத்தில் அது வந்து தவறான ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோணத்தில் தான் சில நபித்தோழர்கள் வந்து வேதக்கார பெண்மணிகளை திருமணம் முடிக்கிறது கூடாது என்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வந்திருக்கிறதுல பார்க்குறோம். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கா அவங்க கூடாது வார்த்தையை நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அவங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சாத்தியங்கள் தஹக்குக் ஆகிறது, அதில் வந்து பல இஸ்லாம் பலவிதமான அதாவது இந்த சாத்தியங்கள் வந்து நடைமுறைக்கு ஒருவருக்கு பலவிதமான இடர்பாடுகள் அதில் இருக்குது, அவைகள் தவிர்க்கப்படுகின்ற பட்சத்தில் அது ஓகே, மற்றபடி இது வந்து என்னது கூடாது என்ற நிலை என்ன செஞ்சிடும் அடைந்துவிடும். இந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து அந்த அமைப்பில் அந்த திருமணத்தை நம்ம அனுபவமாண்டால் இது மார்க்கம் அனுபவித்த திருமணம் தான்.